கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்டு வழிநடத்தி வருகிற அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக நாம் அவருடைய சமூகத்தில் கூடி அவருடைய பரிசுத்தமான சத்தியத்தை தியானிக்க தேவன் கொடுத்த மாபெரும் கிருபைக்கு அவருக்கு கோடான கோடி நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய ஒரு பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைய பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஈசாக்கினுடைய சமாதான வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு பாடம் பார்க்க போறோம். இதற்கு ஆதார வசனம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 5:9. பாருங்க, இந்த வசனம் தான் நம்ம பார்க்க போறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இவங்க யார்? தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் பார்க்கலாம். சோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் முற்பிதாக்கள் குறித்ததான ஒரு சில காரியங்கள் இல்லைங்களா. அப்போ ஒரு சில காரியங்கள் முற்பிதாக்கள் பத்தி பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்களை பத்தி பார்த்தோம். ஆபிரகாம் வந்து விசுவாசம், தானியல் வந்து பக்தி வைராக்கியம், சாலமோன் வந்து ஞானி ஒரு சயின்டிஸ்ட், அதே மாதிரி தாவீது வந்து ஒரு சங்கீதக்காரன். இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு கூட நம்ம ஒரு முற்பிதாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த முற்பிதா பார்த்தோம்னா ஈசாக். சோ ஈசாக் கிட்ட வந்து என்ன இருக்கு, அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அது நாம என்ன பண்ணலாம் இன்றைய நாள் நம்ம பார்க்கலாம். சோ ஈசாக் குறிச்சு நம்ம படிக்கும் போது படிக்கலாம். வசனம் ஆதியாகமம் 26:11-25. கொஞ்சம் சவுண்ட் அப்படிங்க, யார் படிச்சாலும். படிங்க பிரதா, 25 மட்டும் படிங்க. அன்பு சகோதரன் சொல்லி இதுதான் நம்ம பார்க்க போறோம். இன்றைய தியானிக்கக்கூடிய வசனம், இந்த ஒரு தியானம் செய்வதற்கு முன்னாடி ஈசாக்க குறித்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஈசாக்க குறித்து பார்க்கும்போது ஈசாக்க பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஈசாக்கு வந்து முற்பிதாக்கள் மொத்தம் 3 பேர். அதுல ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு. இதுல ஆபிரஹாம் ஆரம்பம், ஈசா யாக்கோபு வந்து முடிவு. சென்ட்ரல் யார் இருக்காங்க? ஈசாக். அப்படி இருக்கும்போது ஈசாக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவர் விசுவாசின் தந்தையாகிய ஆபிரஹாமினுடைய குமாரன். இந்த குமாரன் அப்படிங்கும் போது இவருக்கு எடுத்தோடனே ட்ரபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்களா? ட்ரபிள்ஸ் என்ன இருந்துச்சா? ஆரம்பமே அவருக்கு இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். எப்படி இவ்வளவு ஒரு இதில் இருக்கும்போது இவருக்கு இன்னொரு பேர் கூட என்ன இருக்கு அப்படின்னா ஈசாக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லி நம்ம பாக்குறோம். சிரிப்பு, இப்போ சிரிப்பு இல்லைன்னா லாஃபர், லாஃப் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு பேர் வச்சோம்னா எப்படி இருக்கும்? சிரிப்பு கொஞ்ச நேரம் சிரிக்காம இருங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சோ அந்த மாதிரி இந்த ஈசாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிரிப்பு. அதற்கு காரணம் நம்மளுக்கு நன்றாக தெரியும். என்ன அப்படின்னா இப்போ அப்ரஹாம் கிட்ட வந்து வயதான காலத்துல வந்து உங்களுக்கு ஒரு மகன் பிறக்க போறாங்கன்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணார்? முகம் குப்புற தன்னுடைய முகத்தை மூடிட்டு என்ன பண்ணார்? நகைத்தார். அதே மாதிரி சாரால் கிட்ட, சாரால் கூட என்ன பண்ணாங்க? அவங்க ஓபனா சிரிச்சிட்டாங்க. சோ அதனுடைய விஷயம் தான் என்னாச்சு அப்படின்னா அவருக்கு பேர் வந்து சிரிப்பு அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரி, இதற்கு முன்னாடி இப்ப ஈசாக்கு வந்து யாருக்கு அடையாளமா இருக்காரு? ஆமா, கர்த்தராய இயேசு கிறிஸ்துக்கு அவர் அடையாளமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னோம்னா கர்த்தர் இயேசு மட்டுமே பொருந்தி வருமோ? யார் பொருந்தி வருவா? பிதாவாகிய தேவன் அவரு, அவருத்தான் எல்லாத்துக்கும் டைரக்டர், அவர் இந்த சீன்லயெல்லாம் வரமாட்டார். அப்போ சபையும், இயேசு கிறிஸ்து அப்படின்னா கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்தது தான் யார? அந்த ஒரு இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்மள இருக்கிறவங்க எல்லாருமே ஈசாக்கு போல இருக்கிற ஜனங்களா? ஒரு க்வெஸ்சன் வைக்கலாம். இப்போ ஈசாக்கு வந்து எப்படி இருந்தா? செல்வத்துல அவருக்கு ஏதாவது கம்மியா இருந்துச்சா? ஞானத்துல, அவருடைய ஐஸ்வர்யத்துல, எதுலையுமே அவருக்கு குறை கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:26-29 வசனம். இங்க நம்மளுக்கு சொல்றாங்க மாம்சத்தின் படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, போதும். அப்ப இப்படி இருக்கும்போது இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். யாக்கோபு 2:5. இந்த இடத்துல சொல்றாரு, இதுக்கு முன்னாடி படிச்ச வசனம் என்ன சொல்லுதுன்னா நம்ம வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, அப்புறம் ஞானம், ஞானவான்கள் அநேகர் இல்லை. இப்படி இருக்கும்போது இங்க வசனம் சொல்லுது, என் பிரியமானவர்களே நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எதில் ஐஸ்வர்யம் இருக்கு பாருங்க. அந்த விசுவாசத்துல உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் நம்ம என்ன பண்றோம்? கொடுக்கிறோம். அது கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அந்த வசனம் இல்ல இல்ல, அந்த வசனம் மீண்டும் ஒரு முறை படிங்க. இந்த பாருங்க, உலகத்தின் தரித்திரர்களை, தரித்திரர்களை. அப்ப தரித்திரம், உலகத்துல தரித்திரர்கள் அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த விஷயத்தில எல்லாம் அவங்க தரித்திரர்களா இருக்கிறாங்க பாருங்க. ஆவிக்குரிய விஷயம் அது மட்டும் கிடையாது, அறிவுல கூட இவங்களுக்கு அதிகமான உலக ஞானம் இல்லை. சரி, நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோம், எவ்வளவு பேருக்கு வந்து உலக ஞானம் ரொம்ப நல்லா இருக்கு? யாராச்சும் சொல்ல முடியுமோ? அந்த ஒரு டிஸ்கவரி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு நதி வந்து எங்கிருந்து தோன்றி வர்றது, இல்ல வந்து இந்த பிளைட் வந்து எப்படி இயங்குது, நம்ம நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள்ல சொல்றோம். யாராச்சும் இருக்காங்களா அந்த மாதிரி விளக்கி சொல்ற மாதிரி? பாருங்க, அந்த மாதிரி அழிவுள்ள உலகத்தில் இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா தரித்திரர்கள். இவங்களை எதற்கு கூடிட்டு வந்திருக்காரு அப்படின்னா விசுவாசத்தில் வந்து ஐஸ்வர்யர்வர் ஆகிறதுக்கு வந்து. அப்புறம் பாருங்க, ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு. என்ன ஒரு வாக்கு தத்துவம் அப்படின்னா அந்த ஒரு ராஜ்யத்தின் பங்குதாரர்கள் இல்லைங்களா, ஹேர்ஸ் ஆஃப் கிங்டம். சோ இப்படி இருக்கும்போது அந்த சோரன் சொல்லு, இன்னைக்கு அநேகம் இன்னைக்கு நம்ம பேர் நம்ம எல்லாம் கூடி இருந்தாலும் கூட நம்மளே நாமளே நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஒரு வசதி வாய்ப்புகள் இதெல்லாமே எப்படித்தான் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில. ஒரு குறைவு குறைவுப்பட்டதாகத்தான் இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஜனங்களை தான் எதற்கு தேவன் தெரிந்து கொள்றாரு அப்படின்னா, அவருடைய மேலான மகிமைக்கு வந்து தெரிந்து கொள்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம சந்தோஷப்படணும் எதற்காக அப்படின்னா, இன்னைக்கு நம்மள உலகத்துல நம்மளை காட்டிலும் அறிவாளிகள் இருக்காங்களா இல்லையா, நம்மளை காட்டிலும் ஐஸ்வர்யவான்கள் இருக்காங்களா இல்லைங்களா, நம்மளை காட்டிலும் வல்லமை புரிந்தவர்கள் இருக்காங்களா இல்லையா. அப்படி இருக்கும்போது தேவன் அவர்களை எல்லாம் என்ன பண்ணல அப்படின்னா, செலக்ட் பண்ணாம இன்னைக்கு நம்மள வந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. எதற்காக அப்படின்னா, அவருடைய கிருபையின் வேலை நம்மளுடைய இருதயத்தில் ஆரம்பிச்சு நம்மளுடைய சுத்தம் செய்கிறதற்கும் நம்மளுடைய கேரக்டரை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இன்றைக்குரிய ஓட்டமே இன்னைக்கு அதுல தான் ஓடிட்டு இருக்கு. பாருங்க, குணலட்சணம் வளரணும், குணலட்சணம் வர்றது மட்டுமல்ல, நம்மளுக்கு நாம் செய்கின்ற மீறுதலுக்கு அப்பப்போ தேவன் என்ன பண்ணணும், நம்ம மேல கிருபை காட்டணும். கிருபை காட்டுறது மட்டுமல்ல, பெற்றுக்கொள்ற அந்த ஒரு குணலட்சணங்கள்ல ரொம்ப உறுதியா நிற்கிறதற்கும் இன்னைக்கு வந்து அவர் உதவி செய்யறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்க ஒருத்தவங்க சந்திக்கிறோம், இந்த சந்திக்கும் போது நம்ம எதை குறிச்சுதான் பேசுறோம், சத்தியம்ங்கிற அந்த வெளிச்சம் குறிச்சுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம தியானிச்சிருக்கோம். பாருங்க, வேற ஏதாச்சும் உலக பிரகாரமா வேலையை பத்தியோ இல்ல படிப்பை பத்தியோ நம்ம தியானிக்கிறோமா இல்ல? அப்போ ஒரு சத்தியம் குறிச்சு நம்ம படிக்கணும், தியானிச்சிருக்கும் போது இன்னைக்கு இருக்கிற இந்த சொற்ப ஜனங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய மகிமை கொடுத்திருக்காரு பாருங்க. அன்பு சோரன் சொல்லுங்களே, இதற்கு வசனம் கூட பாருங்க, மத்தேயு 11:26. பாருங்க, இந்த மாதிரி செய்யறது பிதாக்கு எப்படி இருக்கு, பிரியமா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஈசாக்க குறிச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரியும், அவர் வந்து கர்த்தர் இயேசுக்கு நிழலா இருக்கிறார் அப்படின்னா, இப்ப சிரிப்பு எதுல தான் வரும் நம்மளுக்கு, அவரு பேரு ஈசாக்கு சிரிப்பு அப்படின்னா அது எந்த சூழ்நிலையில அவருக்கு அந்த பேர் வச்சிருப்பாங்க, ஒரு சந்தோஷம் இல்லைங்களா. இந்த சந்தோஷம் யாருக்கு பொருந்தி வரும், கர்த்தர் இயேசுக்கு பொருந்தி வருங்களா? படிக்கலாம், லூக்கா 2:10. எவ்வளவு சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் இந்த பூமியில் என்ன பண்ணாது, கர்த்தர் இயேசு பிறந்த அன்னைக்கு உண்டாச்சு. அன்பு சௌரன் சௌரில், அது மட்டுமல்ல, இவர் வந்து ஈசாக்கு ஈசாக்கு வந்து கர்த்தர் இயேசுக்கு நிழல் எப்படி பார்க்கிறோம், கலாத்தியர் 4:28. நாம் யார், வாக்குத்தத்தின் பிள்ளைகள். அப்ப நம்ம தலை கூட யாராத்தான் இருப்பாரு பாருங்க. அப்ப வாக்குத்தத்தின் பிள்ளைங்க போது கர்த்தர் இயேசுக்கு அவர் நிழலா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சகோதரிகள், இப்படி இருக்கும்போது இப்ப கர்த்தர் இயேசுக்கு மனவாளன் மனவாட்டி செலக்ட் பண்றது போல ஈசாக்கு கூட என்ன ஆச்சு, ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. ஆனா இது ஒரு பெரிய விஷயம் நடக்குது பைபிள் ஹிஸ்டரியிலேயே, இவர் போற கல்யாணம் யாருக்குமே நடக்கல. எப்படி எப்படி சொல்றோம், இவருக்கு ரெண்டு பசங்க பிறக்குறாங்க, இவங்க ரெண்டு பசங்களுக்கும் இவர் என்ன பண்ணிருக்கணும், ஒருவேளை இவர் கல்யாணம் பண்ண மாதிரி இவர் பண்ணி வச்சிருக்கணும். ஆனா இயேசு இயேசுவாகட்டும் யாக்கோபாகட்டும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பெண் தெரிந்து கொள்றாங்க. அதே மாதிரி ஆபிரகாம் போய் பார்த்தோம்னா, ஆபிரகாம் கூட என்ன பண்றாரு, அவரு அவருக்கு தெரிஞ்சவங்களும் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் இருக்கும்போது பைபிள் ஹிஸ்டரியிலும் சரி வேர்ல்டு ஹிஸ்டரியிலும் சரி யாருமே இவர் மாதிரி ஒரு திருமணம் பண்ணியிருக்கவே முடியாது. எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம், உதாரணத்துக்கு வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரன் நினைச்சு நீங்க போய் என் பையனுக்கு பொண்ணு பாருங்க சொன்னா, அவர் ஃபர்ஸ்ட் எங்க போய் பொண்ணு பார்த்திருப்பார், வேலைக்காரன் பக்கத்து வீடு பார்த்திருக்க மாட்டாரு, முதல்ல அவரோட சொந்தக்காரங்களை பார்த்திருப்பார் இல்லைங்களா. ஆனா இந்த வேலைக்காரன் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருந்திருக்கணும், எலியேசர் அவர் சொல்றார், வாக்குத்தத்தம் பண்ணு, நீ இந்த தேசத்துல நீ என்ன பண்ணக்கூடாது, பெண் பார்க்க கூடாது, என்னுடைய சொந்த ஊர்ல தான் போய் நீ என்ன பண்ணணும், பெண் பார்க்கணும்னு சொல்லும் போது அவர் அந்த சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போறார். போகும்போது எப்படி இருக்கும் அன்பு சோரன் சார், சரி இன்னொரு ப்ரூஃப் கூட நம்ம பார்க்கலாம். இவர் வந்து நிராகரிக்கப்பட்டாரா, ஈசாக்கு வந்து உன்னோட சகோதரனால நிராகரிக்கப்பட்டாரா அப்படின்னா, ஆம், இஸ்மவேல் இருந்தாரு. இஸ்மவேல் வந்து ஆரம்ப காலத்துல வந்து ஈசாக்கு என்னதான் பண்ணிட்டு இருந்தார், துன்புறுத்திட்டு இருந்தார். அப்ப துன்புறுத்திட்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படிங்கும் போது சாரால் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க இவங்களை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, செப்பரேட் பண்ணுங்க. செப்பரேஷன் அதாவது என்னன்னா ஒரு பிரிவு, நீங்க பிரிச்சு விடுங்க அப்படி சொல்லும் போது. சரி, அப்படி இருக்கும் போது இஸ்மவேல் மட்டும் தான் வந்து நிராகரிச்சாரா, ஹாகர் வந்து நிராகரிச்சாங்களா இல்லையா? வசனம் பார்க்கலாம், ஆதியாகமம் 16:4. நாச்சியார் யாருங்க? சாராள ரொம்ப அற்பமா பாக்குறாங்க இவங்க. அந்த ஒரு கர்ப்பம் தரிச்ச உடனே இவங்களுக்கு குழந்தை இல்ல. இனி அந்த ஆபிரகாம் யார் மேலதான் பிரியமா இருக்க போறாங்க, என் மேலதான் பிரியமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு கீழ்த்தரமா பார்க்கும்போது, இதெல்லாம் சகிஷ்ட யார் இருந்தாங்க அப்படின்னா சாரால் ரொம்ப காலம் இருந்தாங்க. எப்ப அப்படின்னா இது இஸ்மவேல் பிறக்கும் கர்ப்பமா இருக்கும் போது நடந்த சூழ்நிலை. இவங்க இவர் கொஞ்சம் பிறந்து அதற்கப்புறம் ஈசாக்கு பிறந்து அதற்கப்புறம் கொஞ்சம் வருஷம் மட்டும் இந்த சாரால் என்ன பண்ணாங்க, இவ்வளவு சூழ்நிலைகள் அவங்க சகிச்சுட்டே இருந்தாங்க. அப்ப இஸ்மவேலுக்கும் இவர் ஈசாக்குக்கும் வந்து வயசு வித்தியாசம் எவ்வளவு போடலாம், 14 இல்லைன்னா ஒரு 18 இல்லைங்களா? இந்த ஒரு வித்தியாசம், வயது வித்தியாசம் இருக்கும்போது இவ்வளவு காலம் அங்க சாரால் வந்து அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு கொடுமைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சகிச்சிருந்தாங்க அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கிறோம். சரி, இஸ்மவேலுங்க யாருக்கு அடையாளமா இருக்கார்? ஏற்கனவே சகோதரர்கள் அந்த கிளாஸ் எடுத்திருப்பாங்க நினைக்கிறோம். இஸ்மவேல் இங்க யார் கடையாளமா இருக்காங்க? ஏன்னா இப்ப ஈசாக்கு வந்து கர்த்தர் இயேசு சொல்லும் போது இங்க இஸ்மவேல் என்ன பண்றாருன்னா இவரை துன்புறுத்துறார், கஷ்டப்படுத்துறார். அப்ப கர்த்தர் இயேசு வந்து துன்புறுத்தினது யாரு? மாம்சீக இஸ்ரேலர்கள். அப்ப மாம்சீக இஸ்ரேலர்கள் யார் கடையாளமா இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு இஸ்மவேலுக்கு வந்து அவங்க அடையாளமா இருக்காங்க. அப்ப இவங்க வந்து துன்புறுத்துறாங்க, அசட்டை பண்ணப்படுறாங்க. அப்போ சாரல் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களை நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணணும்னு சொல்லும் போது ஆபிரஹாம்க்கு இதுல ஒரு உடன்பாடு இல்ல. அப்புறம் ஆபிரஹாம் வந்து தேவன் கிட்ட கேட்கிறாரு, தேவன் சொல்றாரு நீ யார் சொல்றது கேட்கணும், சாரால் சொல்றது நீ கேளுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வாக்கு தத்தத்தின் பிள்ளை யார் தான்? ஈசாக்கு தான். இஸ்மவேல் கிடையாது, நீ சாரால் சொல்றத பாரு கேட்க சொல்லும் போது அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த செப்பரேஷன் நடக்குது. இந்த செப்பரேஷன் எப்ப நடக்குது அப்படின்னா கர்த்தர் இயேசுனுடைய மரணத்திற்கு பிற்பாடு கிபி 70 என்னாச்சு, தேவனுடைய தொடர்பு சுத்தமா வந்து அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட இல்லாம போயிச்சு. இப்போ யார் மேல அந்த தொடர்பு இருக்கு சொல்லி பாக்குறோம் பாருங்க. அந்த ஈசாக்கினுடைய சந்ததி, அந்த ஈசாக் மற்றும் ஈசாக்கினுடைய அந்த சந்ததிக்கு தான் அந்த ஒரு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்படி இருக்கும்போது அன்பு சகோதரன் சொல்லு, அது மட்டும் கிடையாது, ஈசாக்கு தான் உண்மை ஆபிரஹாமுடைய உடன்படிக்கையா இருக்கிறார். ஆபிரஹாமுடைய வாரிசு யாரா தான் இருக்கிறாங்க? ஈசாக்கு தான் இருக்காங்க. பாருங்க ஆபிரஹாம் இப்ப யாருக்கு நிழலா இருக்கணும்? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவனுடைய பையன் தான் யாரு? இஸ்மவேல் இல்லைங்களா? யூதர்கள் யாரு? பிதாவாகிய தேவன் பூமியில வந்து சொந்த ஜனமா வந்து உலகத்தில் யார்தான் வச்சு தெரிஞ்சுட்டாங்க? இஸ்ரவேல் தெரிஞ்சுட்டாங்க. ஆனாலும் அவருடைய வாக்கு தத்துவத்தின் படி சுதந்திரர் யாரு? பார்க்கும்போது அது கர்த்தர் இயேசு தான். ஆனா இவங்க அந்த ஒரு இடத்துக்கு என்ன பண்ண முடியல, அவங்க தக்க வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நண்பு சவரன் சோர்கள் அப்படி இருக்கும்போது இங்க ஈசாக் கூட ரெண்டு பசங்க வராங்க. அந்த ரெண்டு பசங்களுக்கு அப்புறம் நடக்குது ஒரு பெரிய தேசம். அந்த தேசத்து கூட தான் தேவன் அதற்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கார், ஒரு தொடர்பு வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது அன்பு சோரன் சோர்களே, இப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஈசாக்கு கூட தேவனுடைய வழிநடத்தல் இருந்துச்சுங்களா இல்லையா? எந்தெந்த விஷயத்துல சொல்லலாம், பஸ்ட் வந்து ஒன்னு தன்னுடைய அண்ணன் வந்து இவர்கிட்ட தொந்தரவு பண்ணும் போது என்ன பண்ணார் தேவன், சாரால் மூலமாக ஒரு செப்பரேஷன், ஒரு செப்பரேஷன். அதற்கப்புறம் ஒரு சில காலங்கள் கழிச்சு இவருக்கு ஒரு திருமணம் நடக்கணும். அந்த திருமணத்துக்கு கூட என்ன பண்றாங்க, தேவனுடைய வழிநடத்தல் இருந்துச்சா இல்லைங்களா? பாருங்க இப்படி நம்ம பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு எலியேசர் போயிட்டு அந்த ஒரு பெண் பார்க்க போகும்போது அவர் போய் பெண் பார்த்தாரா இல்ல போய் பேச உட்கார்ந்துட்டாரா? பாருங்க ஜபம் செஞ்சுட்டு அவ பாருங்க எல்லா மேட்டர்ஸ் யார் கையில கொடுத்துட்டார் அப்படின்னா தேவன் கையில கொடுத்துட்டு அவர் அமைதியா இருக்கார். அப்படி இருக்கும்போது அன்பு சகோதரன் சொல்றீங்களே, ஃபர்ஸ்ட் அந்த ரெபேக்கால் கிட்ட வந்து அவங்க தண்ணி கேட்கும் போது அந்த ஸ்திரீனுடைய மனநிலையத்தை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எலியேசர் கண்டுபிடிச்சார். சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. கேட்கும் போது நீங்களும் குடிங்க, உங்க ஒட்டகங்களும் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் விஷயம், ரெண்டு விஷயம் அவர் கண்டுபிடிக்கிறாரு. என்னென்ன அப்படின்னா, ஒன்னு வந்து அவங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த், அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த ஒரு சக்தியை அவர் பார்க்கிறாரு, எந்த அளவுக்கு அங்க வேலை செய்யறாங்கன்னு. ஏன்னா பொதுவா வந்து இந்த காலத்துல தான் அதெல்லாம் பாக்குறது இல்ல, பட் அந்த காலத்துல பொன் பாக்குறாங்க அப்படின்னா அவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ரெண்டாவது என்ன விஷயம் பாக்குறாங்கன்னா, அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய மனசினுடைய அந்த குவாலிட்டி, அதை பாக்குறாங்க. பொதுவா தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். பாருங்க, நம்ம பக்கத்து நாட்டில தான், நம்மளுடைய ஒரே நாட்டில் இருக்கிற பக்கத்து ஸ்டேட்ல தான் இருக்கிறாங்க, தண்ணி கொடுக்குறாங்களா? கொடுத்திருந்தாங்கன்னா இந்த தஞ்சாவூர் வந்து விளை நிலமா தான் இருந்திருக்கும், பிளாட் போட்டு யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, வித்திருக்க மாட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது இதற்கு ஒரு மனசு வேணும் தண்ணி கொடுக்கறதுக்கு. ஒருத்தங்களுக்கு கொடுக்கறக்கே அப்படிங்கும் போது பத்து ஒட்டகங்களுக்கு அவங்க எப்படி கொடுத்திருப்பாங்க, கொஞ்சம் தியானிச்சு பார்க்கலாம். இந்த காலம் மாதிரி சுவிட்ச் போட்டோடனே தண்ணி மேல வந்துடுமா, போர்வெல் மாதிரி, இல்ல வந்து கயிறு வச்சு இறைக்கிற மெத்தடா, என்ன மெத்தடு பாருங்க. அவங்க அந்த கிணறுல அப்படியே சுத்தி 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 கீழே போயிட்டு எடுத்துட்டு திரும்பவும் சுத்தி மேல வந்து என்ன பண்ணணும், அவங்க குறுகணும். அப்போ இவங்களுடைய பிசிக்கலா இவங்களுக்கு கஷ்டம் இருக்குங்களா இல்லைங்களா? யாராச்சும் ஒருத்தங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுப்பாங்களா? இதுதான் பார்க்கணும். அன்பு சகோதரன் சொல்லி, அந்த ஒரு மனதின் சிந்தனை ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல பார்ப்பார், அதற்கப்புறம் கூட்டிட்டு வரார், அதற்கப்புறம் வந்துதான் இது இருக்கிற விஷயம் எல்லாம் வெளிப்படுத்துறார். எங்க தேவன், என்னுடைய எஜமான் இருக்கிறாரு, எங்க எஜமான் குறை பையன், அவருக்கு நான் பெண் பார்க்கறதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னு நான் ஜெபம் செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் யார் வந்தீங்க, நீங்க வந்தீங்க, இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? இப்போ பாருங்க, ரெபேக்காள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ரெபேக்காள் கிட்ட சொல்லும் போது இப்பதான் என்ன பண்றாரு அப்படின்னா, காதுக்கு இயர் ரிங்ஸ், காதுக்கு வல்ல கம்மலும், கைக்கு என்ன பண்றாங்க வளையல்களும் அவருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே மாதிரி அன்பு சகோதரன் சோழர்கள், நம்ம கூட ஆரம்பத்தில் சத்தியம் கேட்கிற மனசு இருந்துச்சான்ட்டு தேவன் பார்த்தார். எத்தனையோ பேர் இருந்தாங்க, எவ்வளவோ இவங்க இருந்தாங்க, ஆனா அத்தனை பேரும் கிணற்றண்டைக்கு வந்தாங்களா? கிணறு என்ன குறிக்குது? வேதாகமம், சத்தியம். அந்த தண்ணி என்ன குறிக்குது? சத்தியம். சத்தியம் பக்கம் யார் தான் வந்திருக்காங்க பாருங்க. இன்னைக்கு சொற்பமான ஜனங்களா இருக்கிறவங்க எங்க போய் நிக்கிறோம் அப்படின்னா, அந்த கிணறு அண்டை பக்கம் தான் போய் நின்று அவ்வளவுதான். ஒரு வாய்ப்பு, ஒரு வாய்ப்பு எலியேசர் மூலியமாக, ஏதோ ஒரு சகோதரன் சகோதரிகள் மூலியமாக, அல்லது பரிசுத்தாவியின் தூண்டுதல்னால நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுச்சு, கிடைச்சது. ஆரம்பத்தில் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் தான் பார்த்தார். இவங்க கேட்கிற மனநிலையில் இருக்காங்களா, கேட்கறத அக்செப்ட் பண்றாங்க, இப்படிதான் என்ன பண்ணார் பார்த்தார். ஆனா திரும்ப கூட்டிட்டு போய் அந்த ஒரு ஸ்திரீக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி அன்பு சோறுன்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் அழைப்புங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட விதம் ஒண்ணு இருக்கு, அந்த அழைப்பை எடுத்துக்கிட்டு கற்றுக்கொள்கிற விதம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. சோ இது ரெண்டாவது விஷயம். அதே மாதிரிதான் இப்போ எலியேசர் சொல்றாரு, எனக்கு ஒரு எஜமான் இருக்காரு, எஜமானுக்கு ஒரு பையன் இருக்காரு, அந்த பையனுக்கு பெண் பார்க்கறது என்ன பண்ணிருக்கோம, வந்திருக்கோம் சொல்லும் போது. இன்னைக்கு நம்மளுக்கு கூட அதே மாதிரி தான் அன்பு சோறுன்னு சொல்லு. இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியுமா? முதல்ல ட்ரூத்துக்கு முன்னாடி தெரியாது. கர்த்தர் இயேசுக்கு ஒரு மனவாட்டி இருக்கிறாங்க, 144,000 பேர் அவங்க கூட நம்ம போய் சேர போறோம், இந்த விஷயம் எல்லாம் ஏற்கனவே தெரியுமா? ஆனா கிறிஸ்துவர்கள் எவ்வளவு வருஷம் இருந்திருக்கோம், கணக்கில்ல. சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கூட என்ன பண்றாரு அப்படின்னா, ஓபன் பண்றாங்க, நம்மளுக்கு ஒரு ஹெவன்லி ஃபாதர் இருக்கார்ப்பா, கர்த்தர் இயேசுங்கிற ஒரு மனவாளன் இருக்காரு, நம் எதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்கு மனைவிங்கிற அந்த ஒரு ஸ்தானத்திற்கு தான் நீங்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அவர் சொல்றாரு. சொல்லும் போது உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்திரீ எங்க போறாங்க அப்படின்னா, தன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்றாங்க, போறாங்க. வீட்டுக்கு போறது என்ன குறிக்குது அப்படின்னா, இங்க நம்மளுக்கு வீடு எது குறிக்குது, எது குறிக்குது? சபை வந்து இது பரிசு விசுவாசத்தின் வீடு சொல்லலாம், விசுவாசத்தின் கூடம் சொல்லலாம். அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னு கேட்ட உடனே அவங்க வீட்டுக்கு போறாங்க, அது என்ன குறிக்கிறது? அது உலகம், உலகம். இதை சத்தியமெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உலக பிரகாரமாக தான் நம்ம சிந்தனை என்ன பண்ணுது, யோசிக்குது. எங்க யோசிப்போம்? இந்த ஓட்டத்தில் நம்மளால ஓட முடியுமா முடியாதா? யோசிச்சிருக்கோமே இல்லைங்களா? எவ்வளவு தடவை பயந்துருக்கோம்? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முந்தின நாள் கூட யோசிச்சிருப்போம், மனசெல்லாம் பட 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 நடிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு வேலை இந்த ஓட்டத்துல நம்ம தோத்துட்டோம்னா எங்க ஓடிடுவோம், எங்க போயிடுவோம்? இரண்டாம் மரணம் போயிடுவோம். சோ இந்த ஒரு பயம் நம்மளுக்குள்ளார இருந்துச்சு. இது என்ன குறிக்குது அப்படின்னா, இது குறிக்குது விஷயம் உலகம், உலகத்துக்கு போறது குறிக்கிறது நம்மளுக்குள்ள இருந்த அந்த ஒரு பயம். அது மட்டும் கிடையாது, இப்ப ஒரு எலியேசர் வந்து ரெபேக்காவுக்கு வந்து எவ்வளவு தூரம் தான் பழக்கம், எவ்வளவு நாள் பழக்கம்? ஒரு நாள் நைட்டு, அதுவும் அண்ணா கூடயும் அப்பா கூடயும் பேசிட்டு இருக்காங்க. அதற்கு முன்னாடி ஒரு ஈவினிங் ஒரு 100 குடம் தண்ணி எடுத்து ஊத்துற வரைக்கும் தான் யார் கூட பேசியிருப்பாங்க? எலியேசர் கூட பேசியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் நடந்த சூழ்நிலை மைண்ட்ல வச்சுட்டு எவ்வளவு தூரம் டிராவல் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 3 மாசம் தூரம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் யார் கூட டிராவல் பண்றாங்க? இந்த எலியேசர் கூட டிராவல் பண்றாங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம ஸ்திரீகளை எடுத்துக்கலாம். திடீர்னு எங்கிருந்தோ ஒரு பிரதர் வந்துட்டு, வாங்க சிஸ்டர் நம்ம வந்து நார்த் இந்தியா மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் போகிறதுக்கு ரெடியா இருக்காங்க? என்ன பண்ணிடுவாங்க? வேண்டாம், பிரதர்ஸே போக மாட்டாங்க சகோதரன் சொல்றாரு. சோ அப்படி இருக்கும்போது பாருங்க, இங்க ரெபேக்காவுடைய மனசு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கூட அப்படித்தான் அன்பு சகோதரன் சொல்லு. என்னைக்கு வந்து நம்மளுக்கு அந்த பரிசுத்த ஆவியின் மூலியமாக அந்த சத்தியம் தெரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சோ, அதற்கப்புறம் நம் பின்னாடி நடக்கிறதுக்கு தயங்கணுமோ? முடிவெடுக்கிறதுக்கு வேணா தயங்கியிருப்போம், நடக்கிறதுக்கு தயங்கணுமா? உடனே என்ன பண்ணிட்டோம், சரி போலாம். போறாங்க போது கூட என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னா, அந்த ஒரு காதுக்கு போடுற அந்த ஒரு கம்மல், அப்புறம் கைக்கு போடுற அந்த வளையல்கள், என்ன குறிக்குது? காதுக்கு போடுற கம்மல், கேட்கிற சத்தியம் கேட்கக்கூடிய வாய்ப்பு. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பூமியில், ஆனா இன்னைக்கு நமக்கு மட்டும்தான் போதும் 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 சொல்ற அளவுக்கு தேவன் என்ன பண்றாரு, இன்னைக்கு சத்தியம் கொடுத்துட்டே இருக்கிறார். என்னைக்காச்சு ஒரு 1 மாசம் 2 மாசம் நம்ம சத்தியம் கேட்காம இருக்கோமா? ஆனா ட்ரூத்துக்கு வரதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, சத்தியமே கிடையாது. அப்படியே இருந்தோம், ஏதோ ஒரு திசையில போயிட்டு இருந்தோம் வழி தப்பி. ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, வார வாரம் விதவிதமான சகோதரர்கள் மூலமா நம்மளுக்கு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, சத்தியம் கொடுத்துட்டு இருக்காரு. அன்பு சோரன் சொல்லு, கையில அந்த பிரேஸ்லெட், அந்த வளையல் மாற்றுக்கு எதற்கு அடையாளம் அப்படின்னா, கரெக்ட், சத்தியத்தை கை கொள்வது. இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேவனுடைய வேலைகள் செய்யக்கூடிய அந்த ஒரு பாக்கியம். பாருங்க, நிறைய வேலை இருக்கு. ஒரு கன்வென்ஷன், அந்த கன்வென்ஷனுக்காக அவங்க எடுக்கக்கூடிய பிரயாசம், அதே மாதிரி ஒரு சகோதரன் சகோதரிகளுக்காக அவங்க செய்யக்கூடிய பிரயாசம், இதெல்லாமே என்னத்தை குறிக்குது? தேவனுக்கென்று, அதாவது வந்து தேவனுடைய விசுவாச வீட்டாருக்கென்று நாம் செய்யக்கூடிய அந்த வேலைகள். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணாத வெளியிருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? யாருக்கு தான் இருக்கு இந்த வாய்ப்பு? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நம்மளுக்கு மட்டும்தான். ஆனா நம்மளுடைய ஆரம்ப நிலை என்ன? போய் கிணறு பக்கம் நின்னம், அவ்வளவுதான் இல்லைங்களா? இதுதான் விஷயம். நம்ம என்னன்னா, இவங்க சொல்றாங்க, இந்த சொல்றது நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். இதுதான் நடந்துச்சு ஆரம்பத்தில். ஆனா இப்ப தேவன் எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு பாருங்க, அது நம்ம வார்த்தைகளால விவரிக்க முடியாது. சோ இப்படி இருக்கும்போது அன்பு சோரன் சொல்லு, இந்த ஒரு ஆபிரஹாமனுடைய குடும்பத்துல இப்போ என்னைக்கு வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டாங்களோ, ரெபேக்கா ஒன்னும் திருமணம் நடக்கல, ஆனா இவங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள்? இப்போ ஆபிரஹாமின் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இங்க ஆபிரஹாம் அப்பா பிதாவாகிய தேவன் தான். இன்னைக்கு நம்ம எல்லாம் யாருடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க பாருங்க, நம்ம தான் பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு நம்ம. அப்படி இருக்கும்போது அந்த எலியேசர் எவ்வளவு ஜாக்கிரதையா அந்த ஸ்திரீயை கூட்டிட்டு போயிருப்பார், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட அதே மாதிரி தந்து சகோதரன் சொல்றீங்களே, நமக்கு இருக்கிற அந்த ஒரு பரிசுத்த ஆவி நம்மளுக்கு கிடைக்கும் போது நாம் புரிந்து கொள்கிற அந்த சத்தியம் எவ்வளவு ஜாக்கிரதையாக, ஒரு சில தப்பெல்லாம் நம்ம செய்யணும் மனசில் நினைச்சாலும் கூட செய்யறதுக்கு அந்த இது என்ன பண்றது இல்ல, இடம் கொடுக்கறது இல்ல. ஏன்? அந்த உள்ள இருக்கிற அந்த பரிசுத்தாவி அதை என்ன பண்ணுது? அப்படியே அப்படியே கிரஷ் பண்ணது. அப்படி இருக்கும்போது அன்பு சோழன் சார், இப்ப நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா மாறிட்டோமா, நம்ம பாவத்திலிருந்து எல்லாம் விடுபட்டு வந்துச்சா? இல்ல, இன்னும் வரல. நாம் இன்னும் நம்ம வந்து யாரா தான் இருக்கிறோம், பாவிகளா தான் இருக்கிறோம். ஆனா பாவிகளை தேவன் என்ன பண்றது இல்ல, சேர்த்தறது இல்ல. அதனாலதான் நம்மளுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கிறார். என்ன வஸ்திரம்? நீதியின் வஸ்திரம். அதை போட்டினதுக்கு அப்புறம் தான் நம்மளை பார்க்கிறார். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம் விசுவாசத்தின் வீட்டர்கள். பாவிகளை கூப்பிடுறார் எதற்குன்னா, மனம் திரும்புறதுக்கு, குமாரனுடைய மனவாட்டி ஆகிறதுக்கு இல்ல, மனவாட்டி ஆகிறதுக்கு இல்ல. பாவிகள் எதற்கு கூப்பிடுறாரு? மனம் திரும்பி, மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அந்த ஓட்டத்துல வந்து ஓடி முடிக்கிறதுக்காக இல்லைங்களா? அப்பதான் மனவாட்டி ஆக முடியும். ஆனா இப்ப இருக்கிற பாவிகளை டைரக்டா வந்து மனவாட்டி ஆகிட முடியுமா? அது முடியாது. அப்ப பாருங்க அன்பு சோகரன் சோகர்களே, இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிலை அங்க ரெபேக்காவுக்கு இருந்த விஷயம் நம்ம பாக்குறோம். இப்படி நாம இருக்கும்போது இன்னைக்கு நம்ம கூட ஆபிரகாம்களுடைய வசதி பத்தி தான் சொன்னார். அந்த வீட்டுல போய் என்னுடைய அந்த அந்த வசனம் பாருங்க, 16வது அதிகாரம் இல்ல இல்ல 24வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம்.
அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்தார் என்றார். அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாய் வீட்டிலுள்ளவர்களுக்கு அறிவித்தால் எதற்காக ஒரு சகோதரன் இருந்தார்.
இல்ல 35வது வசனம் பாருங்க, 34
என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் தீர்மானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார்.
போதும் போதும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஆபிரகாமினுடைய அந்த ஐஸ்வர்யம் என்ன பண்றாரு, இப்போ விலக்கி சொல்றாரு, எல்லாம் சொல்றாங்க. அப்ப அதே மாதிரிதான் இன்னைக்கு சபையாக இருக்கிற நமக்கு ஆபிரகாமினுடைய மன்னிக்கணும், பிதாவாகிய தேவனுடைய பெரிய பெரிய விஷயங்கள் இன்னைக்கு யார் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் மூலியமாக நாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், கற்றுக்கொண்டு இருக்கோம். பாருங்க, அந்த பிதாவாகிய தேவன்கிட்ட கிளாஸ் கேட்டிருப்போம். அந்த கிளாஸ் கேட்கும் போது அவருடைய வல்லமை பத்தி பார்க்கும்போது, அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும், பயங்கர பிரமிப்பு. அந்த ஐஸ்வர்யத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, கணக்கே போட முடியாது, அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம். இதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளுக்கு கூட அந்த பரிசுத்தாவியின் மூலியமாக நாம் அநேக விஷயங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அன்பு சோகரன் சொல்லி எதற்காக? ஒரே விஷயம் தான், நாம் அந்த ஒரு மனவாளனுக்கு மனவாட்டி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம். இன்னொரு விஷயம் என்ன பார்க்கிறோம், இந்த ஒரு ஹோலி ஸ்பிரிட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எப்ப ஆரம்பமாகுது, எப்ப அறிமுகமாகுது அப்படின்னா, அவங்க அந்த கிணற்றண்டை வரும்போது தான் அந்த எலியேசர் அறிமுகமாகிறாரு. அதே மாதிரிதான் நம்ம கூட அந்த வேதவர்மத்தின் அருகே நம்ம போகும்போது, அந்த சத்தியத்திற்கு பக்கம் போகும்போது தான் இந்த பரிசுத்தாவி கூட நம்மளுக்கு என்ன ஆகுது, முதல் முதல்ல அறிமுகம் கிடைக்குது. இந்த அறிமுகம் ஆனதுக்கு அப்புறம் எப்ப மட்டும் கூடி போறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ஈசாக்கு வந்து சாயங்கால வேலையில வந்து அவர் தியானம் செஞ்சுட்டு இருக்கும் போது ரெபேக்காள் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாங்க, கேட்கிறாங்க, யாருக்கிட்டதான் செக் பண்ணணும், எலியேசர் கிட்ட செக் பண்றாங்க, யார் அவரை சொல்றாங்க, அவரைத்தான் எஜமான் சொல்லும் போது ரெபேக்கா உடனே என்ன பண்றாங்க, அங்கிருந்த அந்த ஒட்டகங்கள்ல இருந்து இறங்கி தன்னை முக்காடிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈசாக்க சந்திக்க போறாங்க. கரெக்ட், அது இன்னொரு ஆங்கிள் இருக்கு. ஆமா, சோ அப்படி இருக்கும்போது அவங்க போறாங்க இல்லைங்களா? இது என்ன குறிக்கிறது? அப்போ எலியேசரனுடைய பங்கு எங்கிருந்து எது வரைக்கும் பாருங்க, அந்த கிணற்றண்டையில் இருந்து இந்த இடத்துல கருத்து அந்த ஒரு ஈசாக்க சந்திக்கிற வரைக்குமே எலியேசர் கூட என்ன பண்ணிட்டு வர்றார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட எலியேசர் இருந்தாரா? இது நோட் பண்ணும் நம்ம விஷயத்துல, நம்ம யோசிக்கணும். என்ன விஷயம் குறிக்குதுன்னா, அதே போலதான் இன்னைக்கு சபை கூட இந்த ஒரு ஓட்டத்துல போகும்போது, நம்ம அறிமுகமானதுல இருந்து மனவாளனை சந்திக்கும் வரைக்கும் தான் பரிசுத்தாவியினுடைய வழிநடத்தல் என்ன பண்ணுவோம், போயிட்டு இருப்போம். அங்க போயிட்டா யாருடைய வழிநடத்தல் இருப்போம், மனவாளனுடைய வழிநடத்தல் இருப்போம். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் இந்த ஒரு வேலைக்காரனுடைய வழிநடத்தல இருந்தவங்க இப்போ இதுக்கே நம்ம இவ்வளவு சந்தோஷப்படுறோம். அப்பா இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா, இவ்வளவு பெரிய தெய்வீக திட்டம் இருக்கா, தேவன் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சாரா, எத்தனை விஷயம் நம்ம பேசுறோம் அந்த பரிசுத்தாவியின் உணர்த்துதல் மூலியமாக. அப்படி இருக்கும்போது டைரக்ட் கர்த்தர் இயேசுனுடைய கைடன்ஸ்ல இருந்தா எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? யோசிச்சு பாருங்க, சந்தோஷம் இப்ப இருக்கிற அளவு இருக்குமா இல்ல பல மடங்கு இருக்குமா? பாருங்க, பல மடங்கு சந்தோஷம் இருக்கும் அன்பு சகோதரன். அதான் சொல்றாரு, அதற்கு பேர் என்னன்னா, இது எவ்வளவு வருஷம் காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, கடந்த 20 நூற்றாண்டுகளா இந்த மனவாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செலக்ட் பண்ணிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த 20 நூற்றாண்டுகளா அவருடைய பரிசுத்தாவின் மூலியமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சபை ஜனங்களை செலக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது என்னைக்கு வந்து நம்ம மீட் பண்றோமோ அன்னைக்கு தான் சந்தோஷம், மகிழ்ச்சி, கல்யாண விருந்து எல்லாமே அப்பத்தான். அப்பத்தான் யோசிச்சு பாருங்க, கல்யாண விருந்தில எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? இப்ப சாதாரணமா நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கும் ஒரு மேரேஜ் போய் சாப்பிடுறதுக்கு என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்? ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாணம் வீட்டுல சாப்பிடும் போது நம்ம ரெண்டு பேர் இல்லைன்னா ஒருத்தங்க தனியா உட்காந்து என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு இருப்போம். ஆனா கல்யாண விருந்து அப்படிங்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து பங்கு பெற்று என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு இருப்போம். நம்மளுடைய ஓட்டம் கூட அப்படித்தான் அன்பு சகோதரன் சொல்லு. நம்ம இப்பதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒருத்தங்க ரெண்டு பேர் ஒரு 10 பேர் தனித்தனியா உட்கார்ந்து இந்த விருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிட்டு இருக்கோம். என்னைக்கு அந்த கல்யாணம் முடியுதோ, அந்த 144,000 பேர் முடியுதோ, அப்ப விருந்து எப்படி இருக்கும்? எல்லாரும் அட்டன் பண்ணுவாங்க அந்த ஒரு விருந்துல, அது எப்படி இருக்கும்? அது சாதாரண விஷயமா இருக்குமா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு கன்வென்ஷன் 3 நாள் 2 நாள் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய சகோதரர்கள் அந்த கைப்பிடிச்சு என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஏன்? அந்த பிரிவு வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இனி நம்ம எப்ப மீட் பண்ண போறோம், இப்படித்தான் இருக்கும். அதுல ஒரு சில பிரதர் சிஸ்டர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க நெக்ஸ்ட் வீக் எங்க போங்க, நம்ம எக்லீஷா வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அன்பு அங்க தெரிவிப்பாங்க. ஆனா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இன்வைட் பண்ண தேவையா? ஏன் எல்லாருமே ஒரே இடத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம்? பட் அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அன்பு சகோதரன் சகோதரிகளே, நாம் எல்லாரும் ஒன்றாக கூடி அந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது. ரெபேக்கா ஈசாக்கு வந்து ஒரே மனைவி, மறிக்கும் வரைக்குமே ரெபேக்கால் எப்படி இருந்தாங்க, ரெண்டு பேர் எப்படி இருந்தாங்க, ஈசாக்காகட்டும் ரெபேக்காவாகட்டும் ரெண்டு பேர் எப்படி இருந்தாங்க? ரொம்ப துக்கமா இருந்தாங்களா, எப்படி இருந்தாங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதே மாதிரி தானிக்கு நம்மளும் கர்த்தர் இயேசு ஒன்னு சேர்ந்தா எப்படி இருக்கும்? பயங்கரமான ஒரு சந்தோஷம். இன்னொரு விதத்துல கூட சொல்லலாம், அன்பு சோரன் சொல்லு, அந்த ரெபேக்கால் ஆகட்டும் ஈசாக் ஆகட்டும் அவங்க செஞ்ச உடன்படிக்கை அவங்க என்ன பண்ணல, மறக்கவே இல்லை. அந்த திருமண உடன்படிக்கை இன்னைக்கு நம்ம கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு இருக்கோம். இந்த உண்மை சபை மறிக்கும் வரைக்குமே இல்ல, அவர்கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறமே இந்த ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணாது, மறக்க மாட்டாங்க. அவங்க சிந்தனையில் இருந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அன்பு சகோதரன் சார்ல, இந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் இப்ப யாரை பார்க்கிறோம் அப்படின்னா, ஈசாக்க பத்தி மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இப்ப இன்னைக்கு கொஞ்ச நேரம் நாம் தியானம் செய்யலாம். அப்ப ஈசாக்க பத்தி நம்ம பார்க்கும்போது, ஈசாக் வந்து பெரிய பணக்காரனுடைய ஒரே பையன். கர்த்தர் இயேசு கூட அப்படித்தான், எல்லா ஐஸ்வர்யவானுக்கும் ஒரே வாரிசு சொல்றாரு, தி ஒன்லி பிகாட்டன் சன், ஒரே பேரன குமாரன். ஏன் இந்த வார்த்தை, ஏன் இந்த வார்த்தை அவருக்கு மட்டுமே சொன்னாங்க? நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வேற அந்த ஃபாலோ அப் கிளாஸ் கேட்டிருப்போம். ஏன்னா தேவன் தான் கர்த்தர் இயேசுவை வந்து முதல்ல நேரடி சிருஷ்டிப்பு என்ன பண்ணிட்டார், அதே மாதிரி கடைசியும் அவரு தான். அதற்கப்புறம் யாரையும் அவர் என்ன பண்ணல, நேரடிய சிருஷ்டிப்பு பண்ணல. அப்படி இருக்கும்போது பாருங்க, தி ஒன்லி பிகாட்டன் சன் அவருக்கு என்ன எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரனா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அன்பு சகோதரன் சோர்களே, ஆபிரகாமே பெரிய பணக்காரன், ஆபிரகாமனுடைய சொத்தெல்லாம் இவருக்கு இருக்கும்போது, ரெண்டாவது வந்து ஈசாக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு, அவர் கூட ஒரு சில வேலைகள் செஞ்சு நிறைய விஷயங்கள் அவர் என்ன பண்றாரு, சம்பாதிக்கிறார். அப்படி சம்பாதிக்கும் போது இப்ப ஒரு பார்க்கறக்கு எப்படி இருந்திருப்பார், ரொம்ப ஏழையா இருந்திருப்பாரா, பயங்கர பணக்காரா இருப்பார். அதான் நம்ம பார்க்கிறோம் அந்த ஆதியாகமம் எப்படி இருக்கு,
ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்.
இங்க யார் பொறாம கொள்றாங்க? பெலிஸ்தர் வந்து யாருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாம கொள்றாங்க? ஈசாக்க பார்த்து பொறாம கொள்றாங்க. அன்பு சோரன் சோர்லே கர்த்தர் இயேசு கூட பொறாமையில என்ன ஆனார்? கொல்லப்பட்டார். அவரு கூட விருத்தி அடைஞ்சார். என்ன மாதிரி விருத்தி அடைஞ்சார் தெரியுங்களா? ஆரம்பத்துல வந்து சிங்கிள் மேனா சுத்திட்டு இருந்தார் கர்த்தர் இயேசு. அப்படியே வருவாரு, அந்த ஒரு மீன் பிடிக்கிற இடத்துல அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு, அப்புறம் போயிடுவாரு. இப்படியா இருக்கிற ஞான ஸ்நானத்துக்கு பிற்பாடு பாக்குறாங்க, அங்க பேதுரு வந்து மீன் பிடிச்சிருக்கும் போது இவர் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காரு. பேதுரு பிசி அவரை பார்த்துட்டே அப்படியே வலை போட்டுட்டு இருக்கும் போது சொல்றாரு, பீட்டர் என்ன பண்ண, என் பின்னாடி வா. அப்படி சொன்ன உடனே பீட்டர் பேதுரு வந்து இருங்க தேவன், வலையில இன்னும் ரெண்டு முடிச்சிருக்கு, முடிச்சு போட்டு வர சொன்னாரா. என்ன பண்ணாரு? அவ்வளவு தான், வீசிட்டு வந்தார். அன்பு சோகரன் சோகர்களே, நம்மளுக்கு கூட அப்படித்தான் கூப்பிட்டாரு, நம்மளுக்கு கூட அப்படித்தான் கூப்பிட்டாரு ஆரம்பத்துல. சரி, இப்படி ஆரம்பத்துல வந்து கர்த்தர் இயேசு சிங்கிளா இருந்தவர் ஃபர்ஸ்ட் அந்த யோவான் பேதுரு இப்படி இருக்கிறவங்களை கூப்பிடும் போது, இப்ப இவங்க பின்னாடி போனவங்க எத்தனை பேர் தான் போனாங்க? 12 பேர். எவ்வளவு பெரிய டீமா இருக்கும் பார்க்கும்போது, பெரிய கேங்கா இருக்குமா? இவங்க ரோட்ல நடந்து போனாங்கன்னா எப்படி இருக்கு? இந்த ரோட்லயே போறாங்க, எப்படி இருக்கு நம்மளுக்கு? ஏதோ ஒரு 4-5 பேர் என்ன பண்றாங்க, அப்படியே போறாங்க. அப்படிதான் நம்மளுக்கு தோணும். ஒரு பெரிய கல்யாண கூட்டம் மாதிரியெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ண தெரியும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா 5000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இவரோட பேச்சு கேட்கறக்க. எங்க ஆச்சு இவ்வளவு கூட்டம்? அந்த விருத்தி அடைஞ்சார். தான் பேசுற அந்த சத்தியம், அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த ஜனங்கள் கேட்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது ஒரு ஆறுதல், ஒரு தேறுதல் அவங்களுக்குள்ள வரும்போது. யாருக்கிட்ட அதிகமா போனாங்க? கிறிஸ்து கிட்ட போனாங்க. போக 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 இப்ப அப்படியே ஜாஸ்தி ஆகிறாங்க. ஜாஸ்தி ஆகும்போது யார் பார்த்து பொறாமப்பட்டாங்க? பெலிஸ்தர்களுக்கு யார் அடையாளமா இருக்கிறாங்க அப்படின்னா, ஆசாரியர்கள், வேதப்பாரகர்கள், சதிசேயர், பரிசேயர், இவங்கெல்லாம் யாருக்கு நிழலா இருக்கிறாங்க? பெலிஸ்தருக்கு நிழலா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அப்படி இருக்கும்போது கர்த்தர் இயேசு மேல பொறாமை கொண்டார்கள். ஆனா இந்த பொறாமையின் உச்சம் எப்ப வந்துச்சு தெரியுங்களா? யாராவது சொல்றீங்களா, இந்த பொறாமையின் உச்சம் எந்த டைம்ல வந்துச்சுன்னு? என்னைக்கு வந்து அவர் லாசர் வந்து லாசர் எந்திரிச்சு வா சொன்னாரோ, அப்ப பார்த்து அந்த ஜனங்க எல்லாருமே அங்க இருக்கிறவங்க என்ன ஆயிட்டாங்க? அத்தனை பேர் பொறாமப்படல, எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவரு ஏதோ பெரிய பெரிய விஷயம் செய்யறாரு. ஆனா யாருக்கு பொறாமை ஆயிடுச்சு அப்படின்னா, வேத பாரகர்கள் இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பொறாமை ஆயிடுச்சு. அவங்க சொல்றாங்க, இவர் இப்படி வச்சோம்னா கடைசியில நம்ம கிட்ட எந்த ஜனம் என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. கடைசியில் அவரு பெரிய ஆளாயிடுவாரு, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி அந்த அண்ணா கைஃபா என்ன பண்றாங்க, ஒரு பிளான் போடுறாங்க. அன்னைக்குதான் சொல்றாங்க, ஒரு திட்டம் தீட்டி இவர் எப்படியாச்சும் என்ன பண்ணணும், சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க அவருடைய காலத்துல. அப்படியே அடுத்த வசனம் படிங்க பிரதர். எப்படி இருக்கும் இங்க ஆபிரகாம் வெட்டின அந்த ஒரு துறவு, இப்ப யார் வந்து மூடி போடுறாங்க? பெலிஸ்தர் வந்து மூடுறாங்க. இப்போ நல்ல கஷ்டப்பட்டு ஒருத்தர் கிணறு தோண்டினவனுக்கு தான் தெரியும் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு இல்லீங்களா? இவங்க கிணறு தோண்டி வச்சா இன்னொருத்தங்க வந்து அதை பார்த்துட்டு பராமப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, மண்ணெல்லாம் எடுத்து போட்டு என்ன பண்ணிடுறாங்க, மூடி வச்சாங்க. இது எவ்வளவு கோபம் வரும் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இப்ப நம்ம நம்ம அவளுடைய மைண்ட் செட்டப்ல பேசலாம். இப்ப நம்ம 30 நாள் வேலைக்கு போனா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். இப்ப 1-ஆம் தேதியிலிருந்து 29-ஆம் தேதி மட்டும் நம்ம வேலைக்கு போறோம். போனதுக்கு அப்புறம் கடைசி ஒரே ஒரு நாள் ஒருத்தர் வந்து நம்மளுடைய பேரெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டு நம்மளுக்கு சம்பளம் கிடைக்காம பண்ணாருன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பீஸ்ஃபுல்லா பேசுமா, பரவாயில்லைங்க பிரதர் நாங்க போறோம் செலுமா, என்ன பண்ணுவோம்? அப்படியே கோபம் வரும். ஆனா இங்க அந்த சூழ்நிலை தான் நடக்குது. நடக்கும்போது அடுத்த வசனம், இங்க அபிமலைக்கு வந்து ராஜா, அந்த பெலிஸ்தன் நாட்டு ராஜா, அவர் சொல்றாரு, நீ எங்களை விட்டு என்ன பண்ண போ, நிக்காத, நீ என்ன காட்டில எப்படி ஆயிட்ட, நீ போ, ரொம்ப பெருசாயிட்ட, நீ உன் கூட சண்டை போட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெயம் கொள்ள முடியாது. நீ முதல்ல இங்க எங்க அடுத்த வீட்டு நீ என்ன பண்ண கிளம்ப. இப்படி சொல்றாங்க. இது எதற்கு ஒப்பிட்டு சொல்லலாம்? கர்த்தர் இயேசு கூட அப்படித்தான் வந்து சொல்றேன். ஒரு சில பட்டணங்கள் இவர் வந்து அற்புதம் பண்ணிட்டு அப்படியே போனார்னா ஒருத்தர் வராரு, பார்த்த உடனே அவருக்குள்ள இருக்கிற பிசாசில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே அலறுது, கத்துறது, சொல்லுது, ஒன்னும் டைம் இருக்கு, நீ என்ன இப்பவே வந்து நம்மள டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அவரு சைலண்டா அந்த பன்னிக்கிட்ட அந்த கை காட்டும் போது என்ன பண்ணிருச்சு, அந்த அசுத்தாவிகள் எல்லாம் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போய் அந்த பன்றி கூட்டம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய மலையிலிருந்து விழுந்து செத்துப்போச்சு, தற்கொலை பண்ணிடுச்சு அந்த பன்னிகள் எல்லாம். இந்த செய்தி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் போயிடுச்சு. போனோடனே அந்த தேசத்தில் இருக்க அத்தனை பேர் வந்து அந்த ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, இப்ப தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லா நின்றுட்டாங்க. கர்த்தர் இயேசு அப்படியே வராரு. வரும்போது சொல்றாங்க, தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, போயிடுங்க, நீங்க வராதிங்க சொல்றாரு, வராதிங்க. ஆனா கர்த்தர் இயேசு பேச வந்தார். என்னென்ன விஷயம் அப்படின்னா, ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தம் பேச வந்தார். யார் அந்த வாக்குத்தத்தின் பிள்ளை, எதற்காக இப்படிங்கிற விஷயம்தான் பேசறதுக்கு வந்தார் அவரு. ஆனா ஜனங்க என்ன பண்ணல, ஏக்கல, நீங்க தயவு செஞ்சு போங்க, நீங்க நிக்காதீங்க. அப்புறம் இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப திரும்பவும் அதை தூர்வாரி அதெல்லாம் எடுத்து போட்டு வேலை செய்யறதுன்னா முதல்ல என்ன வேணும் நம்மளுக்கு, பொறுமை வேணும், பொறுமை வேணும். பாருங்க இத்தனை வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது படிங்க, இல்ல ஈசாக்குடைய 19 படிங்க,
ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே திறக்கும் நீரூற்றை கண்டார்கள். மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள்.
ஆனா இந்த ஜனங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வெட்டின தண்ணி யாரோடது, எங்களோடது, நீ என்னப்பா எங்களுடைய கிணத்துல வந்து தூர்வாரிட்டு இருக்கீங்க, நம்ம இது நம்ம ஏரியா, நீ என்ன பண்ண போ. கர்த்தர் இயேசு பார்த்து சொன்னாங்க, நாங்க யாருடைய பிள்ளைங்க, ஆபிரகாம், ஈசாக், மோசே இவங்க எல்லாம் யாரு, எங்களுடைய பிதாக்கள் சொன்னாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா அது நம்ம கூட அவரோட குமாரன் சொல்லும்போது இவங்க என்ன ஆயிட்டாங்க, டென்ஷன் ஆயிட்டாங்க, இது எங்களுக்குப்பா, நாங்கதான் வாக்குத்தத்தின் பிள்ளைகள், நீ யாரு, வேற யாரோ போ சொன்னாரு. அப்புறம் படிக்கலாம், வாக்குவாதம் பண்றாங்க. அப்ப கர்த்தர் இயேசு கிட்ட வாக்குவாதம் பண்ணுங்களா இல்லைங்களா, உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. கர்த்தர் இயேசுவோட மீட்டிங்ல 12 அப்போஸ்தலர்கள் இருக்காங்களா இல்லையா, அது ரெண்டாவது விஷயம். ஆனா யார் கரெக்டா இருப்பாங்க பாருங்க, பரிசேயர் சரிசேயர் கரெக்டா இருப்பாங்க. எதற்கு இவர் சொல்ற சத்தியம் எல்லாம் கேட்டு நம்ம மனம் திரும்பலாங்கிற ஒரு நோக்கமா, இவர் பேசுறதுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கிடைக்காத கடைசி என்ன பண்ணிடலாம், அப்படியே மடக்கிடலாம் அவர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்காகவே வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, வாக்குவாதம் என்ன பண்றாங்க, பண்றாங்க. அப்புறம் இவங்க வேறொரு இடம் என்ன பண்றாங்கன்னா, போய் துறவு கட்டுறாங்க, அங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. இவங்க இப்ப எத்தனை துறவு வெட்டி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வந்துச்சு, நாளா, நாலு துறவு, நாலு கிணறு வெட்டுறாங்க அப்படின்னா சாதாரண வேலையா, நம்ம ஒரு கிணறு வெட்ட முடியுமா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு கிணறு வெட்ட முடியுமா, நாலு கிணறு வெட்டினா நாலு கிணத்துக்கிட்டையும் வந்து பிரச்சனை பண்றாங்க. ஈசாக்கு அப்படியே பாக்குறாரு, ஈசாக்க பத்தி சொல்றாங்க, அபிமலைக்க சொல்றாரு, நீ எங்களை காட்டிலும் எப்படி ஆயிட்ட, பயங்கர பெருசாயிட்ட, நீ எங்க விட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் இப்ப யார் பெரிய பணக்காரன், இப்போ ஈசாக்கு, கர்த்தர் இயேசு பெரிய பணக்காரன். இவர் நினைச்சிருந்த என்ன பண்ணிருக்கலாம் தெரியுங்களா, ஆளுக்கு ஒரு பட்டயம் வாங்கி கையில கொடுத்து நைட் வர நைட்டா அந்த பெலிஸ்தர்கள் கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், போர் செய்யலாம், முடிவு எடுத்திருப்பாங்களா, எடுத்திருக்க மாட்டாங்களா. ஆனா இங்க ஈசாக்கு அந்த ஒரு வேலை செய்யறதே இல்லை அன்பு சோறுனு சொல்லு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க பிரச்சனை பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்தை விட்டுட்டு என்ன பண்றாங்க,
பெயர்ந்து போய் வேறொரு துறவை, அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தை
அவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பைனலா ஒரு துறவு வெட்டிட்டு என்ன பண்றாங்க, அதற்கு ரெஹோபாத்னு பேர் இட்டு எதிர்பார்க்கறாங்க, யாராச்சும் வந்து சண்டை போடுறாங்களா இல்லையான்னு. ஆனா என்ன பண்ணல, அதற்கப்புறம் சண்டை வரல, பிரச்சனை வரல. ஆனா அதற்கப்புறம் பார்க்கும்போது 24வது வசனம் பார்க்கும்போது இப்ப என்ன பண்றாங்க, ஈசாக்கின் வேலைக்காரர் இப்ப வேறொரு இடம் வந்திருக்காங்க. இப்ப அந்த இடம் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல இருந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பெயர் சபாங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது அன்றைய நைட் என்ன பண்றாங்க, தேவன் அவருக்கு என்ன பண்றாரு, தரிசனமாக்குறாரு. அப்ப தரிசனமாகும் போது அப்ப ஈசாக் சொல்றாரு, இந்த இடம் தான் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு, இந்த இடத்துல இருந்து. அப்ப தேவன் சொல்றாரு, உன்னை நான் என்ன பண்ண போறேன், பழுகவும் பெருகவும் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அங்கிருந்து பெயர் சபாக்கு போறாரு, வேறொரு இடம். அப்ப இவ்வளவு நாள் எங்கிருந்து இருக்காரு, அந்த பெலிஸ்தியர்கள் இருந்த இடத்துல இருந்துட்டு அங்கிருந்து இப்ப என்ன பண்றாரு, வேறொரு இடம் ஷிப்ட் பண்றாரு. இதை குறிக்குது அப்படின்னா இவ்வளவு நாள் கர்த்தர் இயேசு வந்து இந்த ஒவ்வொரு கிணறு தோண்டும் போது பிரச்சனை பண்றது என்ன குறிக்குது அப்படின்னா, அவர் இஸ்ரேலுக்குள்ளார பண்ண ஊழியம் எப்படி இருந்துச்சு, வாக்குவாதம் பிரச்சனை சண்டை இப்படியேதான் இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாருன்னா இடம் மாத்துறாரு, அந்த இடத்துல இருந்து வேறொரு இடம் என்ன பண்றாரு போறாரு. அங்க சொல்றாரு தேவன், நான் என்ன பண்ண போறான், பழுகவும் பெருகவும் பண்ண. அந்த வேறொரு இடம் யார் சொல்லலாம், இஸ்ரேல் ஜனங்கள் அல்லாத புறஜாதிகள் கிட்ட இப்ப என்ன பண்றாரு, அவருடைய தொடர்பு இந்த பக்கம் வருது. அன்பு சவரும் சொல்ல அங்கத்தான் என்ன பண்றாருன்னா, அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க கூட அவர் அந்த ஒரு துறவை வெட்டுறாங்க. அதற்கப்புறம் 26வது வசனம் படிங்க, நடந்தது. அதற்கு பிற்பாடு நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஈசாக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை வேணாம் பிரிஞ்சு 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 போயிட்டு இப்படி இருக்கும்போது எங்காச்சும் ஒரு பிரச்சனை பண்ணாரா, இது உண்மை யூதர்கள் கூட பொருந்தி வரும். உண்மை யூதர்கள் உலகம் எங்கும் சிதறி இருக்கும் போது ரஷ்யாவில் போய் குடியிருந்தாங்க. ரஷ்யாவில் குடியிருக்கும் போது ரஷ்ய ஜனங்களை காட்டிலும் எந்த ஜனங்கள் வல்லவர்கள் ஆயிட்டாங்க, யூதர்கள் பெரியவங்க. அந்த ரஷ்ய நாடு சொல்லிச்சு, நீங்க தயவு செஞ்சு என்ன பண்ணிடுங்க, எங்களை விட்டு போயிடுங்க. பாருங்க அந்த ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க இந்த ஜனங்கள். அதே மாதிரி ஹிட்லர் இருந்த காலத்துல, ஹிட்லர் இருந்த காலத்துல வந்து ஹிட்லர் பாக்குறாரு ஜெர்மனியில ஜெர்மன் பெருசா மத்தவங்க பெருசான்னு சொல்லி பார்த்தா இந்த யூதர்கள் எப்படி இருக்காங்க, செல்வ செழிப்பா இருக்காங்க. அப்ப ஹிட்லர் கூட முடிவு செஞ்சார், என்ன பண்ணும், இந்த யூதர்கள் வந்து ஒருத்தம் கூட இல்லாம என்ன பண்ணும், அழிக்கணும். இவங்களை விட்டோம்னா நம்மளை காட்டிலும் என்ன பண்றாங்க, தெரியும். அப்ப பிளான் பண்றாங்க பாருங்க, இவங்களுடைய ஆசீர்வாதம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அன்பு சவரன் சொல்லு, இங்க யூதர்கள் வந்து எங்கேயுமே அவங்க என்ன பண்ணல, திருப்பி அடிச்சாங்களா, ஹிட்லரை திருப்பி அடிச்சாங்களா, இல்லதான் வந்து ரஷ்யாவுக்கு திருப்பி அடிச்சாங்களா, எதுவுமே பண்ணல, அவங்களை தொடச்சு விட்டாங்களா, சரி ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி தான் கருத்தர் இயேசு கூட செஞ்சாரு. அப்படி இருக்கும்போது அன்பு சவரன் சொல்லு, இங்க நான் ஒரு பாடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. என்ன ஒரு பாடம் அப்படின்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இங்க கர்த்தர் இயேசு சமாதானம் பண்ணாரா, இங்க சமாதானம் பண்றதுன்னா எதுதான் சமாதானம், இப்ப சமாதானம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எதுதான் சமாதானம் பண்ணுவோம். இப்போ பிரதருக்கும் ஒரு பிரதருக்கும் பெரிய சண்டையாய் போச்சு. இப்ப இடையில ஒருத்தர் நின்றுட்டு இவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் அந்த பக்கம் வந்து அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, பாருங்க பிரதர் இனிமேல் நீங்க சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறது, இது என்னது, இது சமாதானம். இது வந்து ஒரு வகையான சமாதானம். ஆனா இங்க கர்த்தர் இயேசு பண்றது சமாதானம் எப்படி அப்படின்னா, அவர்கிட்ட நேரடியா வருது சண்டை. ஆனா நேரடியா வர சண்டையை எப்படி மாத்துறார் அப்படின்னா, ஒரு சமாதானமா என்ன பண்றார், மாத்துறார். உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், கர்த்தர் இயேசு வந்து அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது அநேகம் பேர் வந்து அவரை பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஈசாக்கு எப்படி வாய் பேசாம நகர்ந்து நிறைந்து போனாரோ அதே மாதிரிதான் கர்த்தர் இயேசு கூட என்ன பண்ணார், யாருக்கும் எந்த ஒரு பதில் அவர் கொடுக்கவே கிடையாது. பதில் கொடுக்காம அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணார், அவர் போயிட்டார். அதே மாதிரி தான் பிலாத்து கூட கேட்கிறாரு, நீங்க ராஜாவா அப்படின்னு சொன்ன என்ன பண்ணிட்டு இருக்கார், சத்தியம்னா என்ன, சத்தியம்னா என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு, அமைதியா இருக்கார். ஒரு ராஜா கேட்ட என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். ஆனா இவர் எப்படி இருக்கார், ஒருவேளை இவர் அதை பத்தி பேசி வாக்குவாதம் உண்டாகி வாக்குவாதம் என்னவோ மாறிடும், சண்டையா மாறிடும். அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, ஆரம்பத்தில் வரும்போதே என்ன பண்றாரு அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல கேட்கிறார், நீங்க ராஜாவா என்ன சொல்றாரு, அதுக்கு பதில் இது எப்படி இருக்கு பதில். இது யோசிச்சு பாருங்க, ஒரு போலீஸ்காரன் நீங்க நம்மளை பிடிச்சிட்டு லைசன்ஸ் எல்லாம் கேட்கிறாரு, லைசன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏப்பா நீ தான் சதீஷா அப்படின்னு சொல்லி கேட்டா, எஸ் நீங்க சொல்ற மாதிரி தான் சொன்னா எப்படி இருக்கும், வாங்க வேண்டியது. அப்புறம் பாருங்க அன்பு சோழன் சோழர்களே, அப்ப கர்த்தர் இயேசு வந்து ஒரு விஷயம் புரியுது, ஜனங்களை பார்த்து இவர் பயப்படல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜனங்களை பார்த்தியோ பெரிய அதிகாரிகளை பார்த்து அவருக்கு பயம் இல்லை. ஆனா என்ன வேண்டாம்னு பாக்குறாரு, சண்டை வேண்டாம்னு பாக்குறாரு. இன்னொரு இடம் என்னன்னா, அந்த இவங்க வந்து பிடிக்க வராங்க, பிடிக்க வரும்போது இவர் நினைச்சிருந்து என்ன பண்ணிருக்கலாம், பீட்டர் கிட்ட சும்மா ஒரு கண் காட்டியிருந்தாருன்னு என்ன பண்ணிருப்பாரு பீட்டர், அவ்வளவுதான். அவர் இப்படி பூந்து அப்படி வரும்போது அத்தனை பேர் மறிச்சு கிடப்பாங்க, அவ்வளவு வேகத்தில் இருந்தார் அவர் காட்டல. ஏன், அவருக்கு அந்த சண்டை என்ன இல்ல, அவர் அவர் போய் வெட்டும் போது கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, வேண்டா பீட்டர் நீ என்ன பண்ண புரியல போய் சண்டை போடாத அப்படிதான் சொல்றாரு. சோ இங்க ஒரு விஷயம் சொல்ல வர, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உங்ககிட்ட பிரச்சனைகள் வரும், எனக்கு வந்த மாதிரி உங்ககிட்டயும் என்ன பண்ணுவாங்க. சரி, கர்த்தர் இயேசுக்கு வந்து பரிசேயர் சதுசேயர் இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா, இன்னைக்கு நமக்கு யார் இருப்பாங்க, பெயர் சபை பாஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓ பைபிள் கிளாஸ் போறீங்களா, என்ன தெரியும் உங்களுக்கு, உடனே நம்ம வாய் சும்மா இருக்காது, பாருங்க பைபிள்ல தான் என்னென்ன இருக்குன்னா, பாருங்க அப்ரஹாம் பத்தி இருக்கு, மன்னவாட்டி பத்தி இருக்கு, பிதாவாகிய தேவன், உடனே நம்மளுக்கு அது வந்துடும். பிதாவாகிய தேவன் பத்தி நம்ம ஆரம்பத்தில் ஓபன் பண்ணலன்னா நம்ம மனசு என்ன பண்ணாது, அடங்காது அது அவ்வளவு சீக்கிரம். இது உடனே பேசிடும் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சொல்லு சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா சொல்லி சண்டை போட்டு பெரிய வாக்குவாதம் ஆகும்போது இங்க தோத்து போறது அவங்க கிடையாது, யார் தான் தோத்து போவாங்க, நம்ம தான் சிறுக 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 சேர்த்து வச்ச அந்த குணலட்சணத்தை ஒரே நேரம் அந்த கண்ணாடி ஜாடி மாதிரி தூக்கி என்ன பண்ணிடுவோம், பொட்டுன்னு போட்டு உடச்சு போடுவோம். அதுக்கப்புறம் தேவன் கிட்ட நீ போய், அப்பா நான் இந்த மாதிரி பேசியிருக்கவே கூடாதுப்பா, உண்மையா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த புத்தி எப்ப வரும்னா பின்னாடி வரும். அதான் சொல்றாரு கர்த்தர் இயேசுங்க, அவருடைய வாழ்க்கை முறையில பண்ணி கட்டியிருக்காரு பாருங்க. இது யார் வேணாலும் இருக்கலாம், நம்மளுடைய சொந்த சகோதரியா இருக்கலாம், என் கூட பிறந்த சகோதரியா கூட இருக்கலாம், அவங்க கூட இப்ப என்னன்னா நம்ம கூட ரொம்ப சண்டத்தா இருப்போம், நீ கொஞ்ச நாள் ஐபிஏ வரதே இல்லை, அங்க பாரு எவ்வளவு பெரிய பாட்டு எப்படி இருக்கு, நீ எப்ப பார்த்தாலும் சபை சபைன்னே போயிடுறீங்க, நாங்கள்லாம் இருக்கிறது உனக்கு தெரியலையா, அப்ப நாங்கள்லாம் யாரு, சகோதரி இல்லையா. ஆனா இங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் வைக்கிறாரு தேவன், டெஸ்ட் வைக்கிறாரு, சொந்தமா ஃப்ரெண்ட்ஸா நெய்பர்ஸா இதெல்லாத்தையும் விஷயம் பக்கத்துல தேவனா, யாருக்குதான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாலும். அன்பு சோழன் சோழர்களே, ஒருவேளை தங்கச்சி தாத்தா பாட்டி, நம்மளுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்கு, நம்ம ஏரியா வந்தீங்கன்னா கேட்பீங்க, தாத்தா இறந்து 40வது நாளுக்கு வரல போவா, எப்படி இருக்கு இது கேட்கும் போது, வெளியே உலக ஜனங்கள் கேட்கும் போது எப்படி இருக்கும், படுபாவி எவ்வளவு நன்மை அனுபவிச்சிருப்பான் அந்த தாத்தானால, கடைசியில் அவர் செத்து 40வது நாள் நினைவு கூறுதலுக்கு வரலப்பா. நம்மளுக்கு தெரியுது மரித்தோர் மௌனத்தில் இறங்குகிற யாவரும் ஒன்றும் அறியார்கள், நம்மளுக்கு தெரியும். அதனால நம்ம என்ன பண்றதுன்னா இந்த சடங்குக்கெல்லாம் என்ன பண்றது இல்ல, போறது இல்ல. ஆனா அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும், சண்டை வரும். அன்பு சோகரன் சொல்லி அந்த நேரத்துல வந்து பாருங்க, பைபிள் வந்து ஆத்மா பத்தி இப்படி எல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லி லெக்சர் எல்லாம் எடுக்காம என்ன பண்ணலாம், அமைதியா இருக்கலாம். ஏன்னா சத்தியம் சொல்றதுக்கு ஒரு முறை இருக்கு அன்பு சோகரன் சொல்லி. சோ இப்படிதான் என்ன பண்ணார் அப்படின்னா, கர்த்தர் ஈசாக்கு கூட அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்றார் அப்படின்னா, அவர் நகர்ந்து 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 போறார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கர்த்தர் இயேசு கூட அப்படித்தான், அவர் அடிக்கும் போது கூட அடித்த வாங்கிட்டாரே தவிர திருப்பி அடிச்சாரா, திருப்பி அடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அவர் அடி, பரிபூர்ண மனுஷன், அடி கூட பரிபூர்ணமா விழுந்திருக்கும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் இயேசு எடுத்துட்டாரா ஏதாச்சும் ஒரு தேவனுடைய அந்த ஒரு விஷயத்தை, எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டாரா, ஒண்ணுமே எடுக்க கிடையாது, ஒண்ணுமே எடுக்க கிடையாது. துப்பும் போது கூட அப்படியே வாங்கிட்டாரே தவிர திருப்பி துப்பணுங்கிற அந்த மனசு இல்ல, அடிக்கும் போது கூட அடி வாங்கினாரே தவிர திருப்பி அடிக்கணுங்கிற புத்தி இருந்துச்சு அவருக்கு. யோசிச்சு பாருங்க, இவர் அரசு பண்ணி தரத்தர தரத்தரம் எழுதிட்டு போறாங்க, கேட்கிறாரு உங்க முன்னாடித்தனம் இங்க எல்லாம் இந்த ஆலயத்துல எல்லாம் இருந்தேன், ஏன்னா ஒரு திருடன பிடிக்கிற மாதிரி வந்து பிடிக்கிறீங்களாப்பா கேட்கிறா, அப்படியே ஏதோ அங்க போய் பாஞ்சு போய் பிடிச்ச மாதிரியும், பிடிச்ச ஒரு பிடிக்க முடியாதோட தரத்தர நிறுத்திட்டு வர மாதிரியும் அப்படி அவங்க காட்டுறாங்க. அப்பதான் கேட்கிறாரு உங்க முன்னாடி தானே இங்க தானே சுத்திட்டு இருந்தேன், அங்கதானே இருந்தேன், அப்பவெல்லாம் விட்டுட்டு நீங்க போய் ஒரு திருடன பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறீங்க கேட்கிறாரு. அப்ப கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிகமா அவங்ககிட்ட பேசலாம், அந்த வார்த்தையோட என்ன பண்ணிட்டார், ஸ்டாப் பண்ணிட்டார். அன்பு சோகரன் சொல்லி நம்மளுக்கு கூட பிரச்சனைகள் வரும், சொல்லுவாங்க திடீர்னு இன்னைக்கு சபைக்கு என்ன பண்ணாதீங்க போகாதீங்கன்னு சொல்லுவாங்க, அப்பா சொல்லலாம், அண்ணா சொல்லலாம், இல்ல அப்படின்னா நம்மளுடைய ரிலேட்டிவ் சொல்லலாம், நிறைய பிரச்சனைகள் கூட வரலாம். சத்தியத்துக்காக ஒரு சில விஷயம் நம்ம எதிர்த்து நிக்கிறது தப்பு இல்லை அன்பு சோகரன் சொல்லி. ஆனா என்ன பண்ண கூடாது அப்படின்னா, அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி என்ன பண்ண வேண்டாம், நாம அந்த சண்டையை பிரச்சனைகளை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம் அன்பு சோகரன் சொல்லி. அப்படி இருந்தங்காட்டி தான் ஈசாக்கு கிட்ட ரெண்டாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க பெயர்ந்து போய் பெயர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையை சந்திச்சு 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 ஒரு இடம் போகும்போது அங்க யார் தரிசனமாகறாங்க, கர்த்தர் தரிசனமாகிறார். யாருக்கு, ஈசாக்கு. அதே மாதிரி தான் இங்க நம்ம கூட நிறைய பிரச்சனைகள் சந்திச்சு 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 எங்க போய் மீட் பண்ண போறோம், யார மீட் பண்ண போறோம், நம்மளுடைய மனவாளனை மீட் பண்ண போறோம். ஒரு இடம் மீட்டு இன்னொரு இடம் போகும்போது இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம், பூமி இல்ல, இன்னொரு இடம் எங்க போறோம், அங்க போலாம், கர்த்தர் தரிசனமாவார். அன்பு சோகரன் சோகர்களே யோசிச்சு பாருங்க, அங்க ஒரு பெரிய பலிபீடம் கட்டலாம் தேவனுக்கு, யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன் நீ பலிபீடம் கட்டுற, ஏன் நீ நான் நன்றி சொல்ற யாரு, ஆனா இப்ப கேட்பாங்க எல்லாரும். அப்போ யாரும் தடை இல்லை அன்பு சோகரன் சொல்லு. அப்படி இருக்கும்போது அபிமலைக்கு என்ன பண்றார் அப்படின்னா, வரார் தன்னுடைய படை தளபதிகளை எல்லாம் கூட்டிட்டு என்ன பண்றாரு, வர வந்துட்டு சொல்றாரு உட்கார். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ஈசாக்கும் அபிமலைக்கு மீட் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும், பேசியிருப்பாங்களா, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரடி பேசிருந்திருக்காரு. அப்போ ஈசாக்கு நீங்க தான் நம்மளை துரத்தி விட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் சொல்றாரு, ஆமா நாங்க துரத்தி தான் விட்டோம், ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, எல்லாத்தையும் சஜஸ்ட் போயிட்டீங்க, எங்களுக்கு திருப்பி நீங்க எதுவுமே என்ன பண்ணல, கேடு செய்யல. அதனால தேவன் யார் கூட இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம், உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அன்பு சோகரன் சொல்ல நம்ம வாக்குவாதம் பண்ணி சண்டை பண்ணிட்டே இருந்தோம் வச்சுக்கீங்களேன், தேவன் நம்ம கூட இருப்பாரா. ஆனா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சகிச்சு போயிட்டு நம்ம சண்டை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம்னா, ஒரு நாள் வந்து அத்தனை பேரும் நம்ம கூட என்ன ஆவாங்க அப்படின்னா, சமாதானம் ஆவாங்க எல்லாருமே. இன்னைக்கு யாரெல்லாம் சண்டை பண்றாங்களோ அத்தனை பேரும் நம்ம கிட்ட வந்து என்ன ஆவாங்க, சமாதானமாவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உண்மையாலுமே நீங்க தேவனுடைய பிள்ளை தான் சொல்லுவாங்க இன்னைக்கு. ஆனா அந்த சர்டிபிகேட் உடனே சத்தியம் கற்றுக்கொண்ட உடனே வந்துடுமா, இப்ப சமாதானம் பண்ணிட்டாரா இல்லைங்களா ஈசாக்கு, இப்ப ஒரு வாழ் ஓங்கி அடிச்சிருந்தாருன்னா சமாதானமா இருக்குமா, அபிமலைக்கு என்ன நினைச்சிருப்பார், ஆமா நம்ம வெட்டினா மண்ணு போட்டு மூணா அதுக்கு ஈசாக்கு என்ன பண்ணிட்டாரு, திருப்பி நம்மளுக்கு அதற்குரிய பரிசு நம்மளுக்கு கொடுத்துட்டாரு, அவளுக்குதான் போயும் சமாதானமாக வந்திருப்பாங்களா, வந்திருக்க மாட்டாங்க. அன்பு சோகரன் சொல்லு, கர்த்தர் இயேசு அதே மாதிரிதான், யூதர்கள் அவர் அடிக்கும் போது திருப்பி அவர் எதுவுமே செய்ய கிடையாது, வசனம் பேசுது தன் தலைச்சின் பிள்ளைக்கு அழுகிறது போல ஒரு நாள் இவர் நினைச்சு என்ன பண்ண போறாங்க, துக்கித்து அழுவாங்க. அப்ப ஏற்றுக்கொள்றாங்களா எல்லாருமே? எத்தனை பேரும் ஏற்றுக்கொள்றாங்க பாருங்க, ஒரு சமாதானமாக இந்த இடத்துல. இன்னைக்கு நம்மளும் கூட அப்படித்தான் அன்பு சோறு சொல்லு. இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா நம்ம நாளா ஈசாக்க போல பொறுமை என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது, சமாதானம் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ் நீங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க நான் நம்மளை போல உடன்படிக்கை பண்ண எத்தனையோ சகோதரன் சகோதரிகள் இன்னைக்கு புத்திரர்கள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காரு தேவன், இந்த ஒரு பூமியில வச்சிருக்காரு. பாருங்க, இனி நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாராச்சும் திட்டினா என்ன பண்ணலாம், பேசாம போயிடலாம், பேசாம போயிடலாம். இந்த குணலட்சணம் வளர வராது அன்பு சகோதரன் சொல்லி. நாம் தேவன் கிட்ட என்ன பண்ணணும், முதல்ல கேட்கணும். தேவன் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல உணர்ச்சி வசப்பட்டு கூட என்ன பண்றோம், பேசிடுறோம். ஆனா பேசினதுக்கு அப்புறம் தப்புங்கிறது எங்களுக்கு என்ன பகுது புரியுது. ஆனா இந்த விஷயம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு அந்த சிந்தனையில கொடுங்க. இதுதான் அன்பு சோறுன்னு சொல்லி, பீஸ் லவ்விங், சமாதானத்தை விரும்புகிறவர்கள். நாம் சமாதானத்தை விரும்புகிறவங்களா தான் இருக்கணுமே தவிர, அது பிரச்சனை பெருசு பண்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருக்கக்கூடாது. இது நிறைய சூழ்நிலையில் வரும். பாருங்க, ஒரு பிரதர் பத்தி இன்னொரு பிரதர் வந்து சொல்லுவாரு, அப்போ அந்த பிரதர் பத்தி பாருங்க உங்களை பத்தி இந்த பிரதர் இப்படி எல்லாம் சொன்னாருன்னு சொன்னா என்னாச்சது, பிரச்சனைகள் அது போதும், அது ஒண்ணு போதும், அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. சோ ஒருவேளை அவர் தப்பா சொன்னாலும் கூட நம்ம போய் அந்த சகோதரன் கிட்ட என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த சகோதரனுக்காக நம்ம ஜெபம் தான் செய்யணும். பாருங்க, அவருக்கு வேணா பர்சனலா சொல்லணும், பாருங்க பிரதர் இப்படி ஒரு கசப்பான அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட நீங்க இந்த விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் போய் என்ன பண்ணாதீங்க, சொல்லி பெருசு பண்ணாதீங்க. அப்படின்னு அவர்கிட்ட வேணா சொல்லாமே தவிர, உங்களை பத்தி இவர் இவர் இப்படி சொன்னாரு அவர் அப்படி சொன்னாருன்னு சொன்னோம்னா இந்த கேட்கிற சகோதரனுக்கு எப்படி இருக்கணும், அவங்க மேலையில என்ன ஆயிடும், அப்படியே வெறுப்புருவாயிடும். பாருங்க அன்பு சோறுன்னு சொல்லு, இது ரொம்ப பிரீஷியஸான உறவு நம்ம வச்சிருக்கிறது. ஏன்னா நாம் அனைவரும் ஓர் தாய் பிள்ளைகள் இல்ல, நாம் யாருடைய பிள்ளைகள், தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் தான் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அப்படி இருக்கும்போது நம் ரெபேக்கால் போல அந்த ஒட்டகங்கள் மேலதான் நம்ம போயிட்டு இருக்கோம். போகும்போது எவ்வளவோ கஷ்டங்கள், அது அந்த வனாந்திர வழியா தான் போறாங்க, வெயில் பட்டிருக்கும். யோசிச்சு பாருங்க, பத்து தாதிமார்கள் என்னதான் கூட போனாலுமே இவங்க முதல்ல இவங்க சுகபோகமா வாழ்ந்த அந்த ஒரு ஸ்திரீக்கு கஷ்டம் இருக்குங்களா இல்லைங்களா, அந்த கஷ்டத்தை சகிச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஈஸ்வரத்தை சந்திக்க போறாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம், இப்போ வனாந்தரத்துல வந்து மறைவு ஏதாச்சும் இருக்குமா? இப்போ இந்த ஸ்திரீ என்ன பண்ணிருப்பாங்க, ஒருவேளை துணி மாத்தணும்னு நினைச்சாலும் கூட, இல்ல வந்து ஏதோ குளிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட, இவங்க எங்க போயிருக்கணும், அங்க வனாந்தரம் பார்த்தா இங்கிருந்து எவ்வளவு தூரம் பார்த்தாலும் என்ன பண்ணிடலாம், பாத்திரலாம். அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அவங்க அதெல்லாம் சகிச்சாங்க, அத்தனை விஷயத்தையும் என்ன பண்ணாங்க, சகித்தாங்க. அன்பு சகோதரன் சோர்ல நம்ம கூட அப்படித்தான். இன்றைய நாள்ல வந்து நாம் ஒருத்தவங்க வந்து சமாதானம் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன ஆகணும், நிறைய சகிச்சு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அன்பு சோறுன்னு சொல்லு. அது மட்டும் இல்ல, நம்மள மாதிரி நம்மள கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போப்போ இங்க நிக்காதீங்க சொல்றாங்களா? யாராச்சும் கிட்ட நீங்க பேசி பாருங்க ட்ரூத் பத்தி, அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, இவங்களை நீங்க வீட்டுக்குள்ளார சேர்த்தாதீங்க சொல்றாங்களா இல்லையா? நம்மளை கூட துரத்தி விடுறாங்க அன்பு சோறுன்னு சொல்லி, நிறைய இடத்துல இருந்து துரத்தி விடுறாங்க. நீங்க கூட அந்த அனுபவம் வாங்குவீங்க, ரோல் புதுசா இருக்கிறவங்க வாங்கியிருப்பீங்க, வாங்குவீங்க, பழசா இருக்கிறவங்க ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம கூட அசட்டை பண்ணப்பட்டவர்கள் தான் அன்பு சோறுன்னு சொல்லு. ஆனா நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்கு இந்த இடத்துல? திரும்பி பொறுத்துற பொறுத்துற நான் சபையானதுக்கு அப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற பார்த்திருக்கா இல்ல, வந்து அதை மன்னிச்சு விட்டுற பழக்கம் இருக்கு நம்மளுக்கு. இதுதான் அன்பு சோறு சொல்லி நம்மளுக்கு இருக்கணும். கர்த்தர் இயேசு நாளைக்கு அந்த யூதர்கள் வரும்போது சொல்லி கேட்டுட்டு இருப்பாரா, ஆனா அந்த சபுக்கில் எல்லாம் அரிசிங்களா, நீங்க தானே அரிசி எல்லாம் துப்புனீங்க அப்படின்னு சொல்லுவாரா? அவர் அப்படியே மறந்துடுவார், அவ்வளவுதான். அப்படிதான் கர்த்தர் இயேசு அப்படித்தான் இருக்காரு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும் அன்பு சோறுன்னு சொல்லு, நீ எனக்கு அன்னைக்கு நீ அப்படி பண்ண இல்ல, இன்னைக்கு நீ இப்படி பண்ண இல்ல, இதேவே சொல்லிட்டு இருந்தோம்னா எப்படி சமாதானம் வரும், எப்படி வரும்? ஒரு விஷயம் அன்பு சகோதரன் சொல்லு, நம்ம பழசு பழைய விஷயங்கள் எடுத்து ஒரு சகோதரன், நீங்க வீட்டுல வேணா பாருங்க, வீட்டுல நம்ம சகோதரன் சகோதரிகள்கிட்ட சொல்லி சொல்லி காட்டிட்டு இருந்தோம்னா அந்த அன்பு என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா, அப்படியே பிரிஞ்சு போயிட்டுதான் இருக்குமே தவிர ஒண்ணு சார், ஒண்ணு எப்ப சேரும் தெரியுங்களா? செஞ்சது அத்தனையும் மறந்து, பரவாயில்ல இது இருந்தா இருக்கட்டும், இனி நம்ம எப்படி இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம். என்னைக்கு நம்ம முடிவெடுக்கிறோம் அண்ணன் இருந்து பாருங்க, அந்த ஒரு கில்டி கான்சியஸ் நம்மளுக்கும் இருக்காது, மற்றவங்களுக்கு என்ன பண்ணாது இருக்காது. இது நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க அப்ப பாருங்க அன்பு சகோதரன் சொல்லே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறதற்கு நீங்க மத்தேயு சுவிசேஷகன் பேசியிருக்காரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆகலாமா, தேவனுடைய புத்திரர்கள். இன்னும் இவ்வளவு இவ்வளவு நாள் எப்படியோ விட்டாச்சு, அது பாஸ் இஸ் பாஸ். இனி வேற என்ன பண்ணலாம், எடுக்கலாம் சேலஞ்ச், எடுக்கலாம் தேவன் கிட்ட கேட்கலாம், உங்க ஹோலி ஸ்பிரிட் கொடுங்க, நாங்க எப்படி ஈசாக்கு எப்படி சமாதானம் பண்ணார், கர்த்தரியேசு எப்படி சமாதானம் பண்ணார், நாங்க கூட என்ன பண்றோம், எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுங்க, நாங்க சமாதானம் பண்றோம். கேட்கலாமா, கேட்கலாம் அன்பு சகோதரன் சொல்லி, கண்டிப்பா வந்து ஒரு பண்ணும். ஆனா ஒரு விஷயம், நிறைய விஷயம் நம்ம விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போறோம் காட்டி நம்மள நிறைய பேர் எப்படி நினைச்சிடுவாங்க, நினைப்பாங்களா இல்லையா. உதாரணத்துக்கு பெருந்தன்மையை எப்படி நினைச்சிருவாங்க அப்படின்னா, இவருக்கு சரியான மடையங்க, உங்களுக்கு சரியா யோசிக்க தெரியாது, அவங்க அந்த இடத்துல எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா புத்திசாலி ஆயிடுவாங்க, இந்த லெவலுக்கும் விடக்கூடாது. மண்ணு